2018 ஆம் ஆண்டு மே மாத தென்றலிதழ், ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதி. மகாபாரதம் சில பயண குறிப்புகள். 13 தேவ தினங்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சகுனி வெல்கின்ற ஒவ்வொரு முறையும் வியாசர் சகுனி மோசமான முறைகளை கையாண்டு வென்றான் என்ற சொற்றொடரை தவறாமல் பயன்படுத்தி இருப்பதை பல சமயங்களில் சொல்லியிருக்கிறோம். திருதராஷ்டிரனுக்கு அச்சத்தை உண்டாக்கி அவனை மறுசூதுக்கு சம்மதிக்க வைக்கின்ற சமயத்தில் இந்த உண்மை துரியோதனனுடைய வாயிலிருந்தே வெளிவருகிறது. துரியோதனன், கௌரவரே, சூதாட்டத்தில் தர்மராஜனுக்கு கபடமாக தோல்வி உண்டாக்கப்பட்டது. பிதாவே, அதனாலேதான் நமக்கு ஜெயம். வேறு உபாயத்தினால் நமக்கு ஜெயம் வராது என்று சொன்னான். அனுத்யுத பர்வம் அத்தியாயம் 97 பக்கம் 319. சகுனி கபடமான முறைகளை கையாண்ட காரணத்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றி உண்டாகி இருக்கிறது. கபடத்தை தவிர்த்த மற்ற எந்த முறையாலும் பாண்டவர்களை வெற்றி கொள்ள முடியாது என்று துரியோதனனே வாக்குமூலம் கொடுக்கிறான். சூதாட்டத்தில் தர்மபுத்திரன் சகுனி அளவுக்கு தேர்ச்சி அடைந்தவன் இல்லை என்ற போதிலும் அந்த சகுனியே கூட கபடமான முறைகளை கை கொண்டுதான் பாண்டவர்களை வென்றிருக்கிறான் என்பது துரியோதனனே சொல்கின்ற ஒப்புக்கொள்கின்ற உண்மை. இத்தனை தீமைகளை செய்து அவர்களை வென்ற போதிலும் சபையில் நடந்த பயங்கரமான சம்பவங்களையும் திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானத்தின் காரணமாக பாண்டவர்கள் ஏற்ற சபதங்களையும் கேட்ட பிறகு திருதராஷ்டிரன் நாட்டை அவர்களிடமே திரும்ப ஒப்படைத்து நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்ததையும் துரியோதனன் திருதராஷ்டிரனை அச்சுறுத்தி அவர்களை மறுசூதுக்கு வருமாறு சொல்ல சொன்னதையும் பார்த்தோம். இந்த சமயத்தில்தான் துரியோதனன் மீண்டும் சொல்கிறான், புருஷ சிரேஷ்டரே, பாண்டவர்கள் வனம் போவதை பந்தயமாக வைத்து மறுபடியும் ஆடுவோம், உமக்கு நன்மை உண்டாகும். இப்படித்தான் நாம் அவர்களை வசப்படுத்த முடியும். தோற்றவர்கள் அவராயினும் நாமாயினும் தோல் உடுத்து 12 வருட காலம் வனவாசத்தில் இருக்க வேண்டும். 13வது வருஷம் சுற்றத்தாருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். தெரிந்தால் திரும்பவும் 12 வருஷ காலம் வனத்தில் வசிக்க வேண்டும். நாமாவது வசிப்போம், அல்லது அவர்களாவது வசிக்கட்டும். அந்த நிச்சயத்தோடு சூது நடக்கட்டும். பாண்டவர்கள் மறுபடி காய்களை உருட்டி இந்த சூதை ஆடட்டும். பாரத சிரேஷ்டரான ராஜாவே, இதுதான் நமக்கு முதன்மையான காரியம். இந்த சகுனி காய்களை அனுகூலமாக வருவதென்னும் வித்தையை அறிந்தவன். மேற்படி பக்கம் 32. சகுனி கபடமான முறைகளால் காய்களை நமக்கு அனுகூலமாக விழும்படி செய்கின்ற வித்தையை அறிந்தவன் என்பது மட்டும்தான் இதற்கு பொருளே ஒழிய, சகுனி ஏதோ எலும்பு துண்டுகளை மந்திரித்து தாயக்கட்டைகளாக வைத்திருந்தான், அந்த எலும்பு துண்டுகள் அவன் சொன்னபடியெல்லாம் கேட்டன என்றெல்லாம் சொல்லப்படும் பரவலான நம்பிக்கைக்கு வியாச பாரதத்தில் அடிப்படை இல்லை. அது வாய்மொழியாக சொல்லப்படுவது வியாச பாரதப்படி உண்மையற்றது. துரியோதனன் இவ்வாறு சொல்ல கேட்ட திருதராஷ்டிரன் பாண்டவர்களை திரும்ப அழைத்து வர ஆள் அனுப்பினான். அப்போது சபையில் இருந்த அத்தனை பேரும் இதை தடுத்தார்கள். அப்போது துரோணர், சோமதத்ததன், பாக்லீகன், கிருபர், விதுரர், அசுவத்தாமா, வைசியபுத்திரனும் வீரனுமாகிய யுயுத்சு காந்தாரியின் கர்ப்பகாலத்தில் வேறொரு பெண்ணிடத்தில் திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவன் பீஷ்மர், மகாரதனாகிய விகர்ணன், இவர்கள் எல்லோரும் சூது வேண்டாம், சமாதானம் இருக்கட்டும் என்று கூறினார்கள் என்கிறார் வியாசர். மேற்படி பக்கம் 320. திருதராஷ்டிரன் யார் சொல்லியும் கேட்பதாக இல்லை. இதை அருகிலிருந்து கேட்ட காந்தாரியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. துரியோதனன் தன்னுடைய மூத்த மகன் என்பதையும் மறந்தாள். அவள் சொல்வதை கேளுங்கள். மகா புத்திசாலியான விதுரர் துரியோதனன் பிறந்த போதே குலத்தை கெடுப்பவனாகிய இவனை பரலோகத்துக்கு அனுப்புவது, கொன்றுவிடுவது நலம் என்று சொன்னார். பாரதரே, இவன் பிறந்தவுடன் நரி போல ஊழையிட்டான் என்றோ? கௌரவர்களே, இந்த குலத்திற்கு இவன்தான் முடிவு என்பதை அறியுங்கள். பிரபுவே, பாரதரே, நீர் உம்முடைய பிழையினால் அகாதமான ஆழம் காண முடியாது, ஜலத்தில் அமிழாதீர்கள். விவேகமில்லாத சிறு பிள்ளைகளுடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாதீர். கொடியதாகிய வம்சக்ஷயத்துக்கு, குலநாசத்துக்கு நீர் காரணமாக வேண்டாம் என்று தொடங்கி பல வகையினாலும் அறத்தை எடுத்து சொல்லி மறுசூதுக்கு சம்மதிப்பதை விட துரியோதனனை கொன்று விடுவது நல்லது என்று மிகவும் வலியுறுத்தினாள். தர்மம் தவறாதவளாக துரியோதனை கொன்றுவிடலாம் என்று இப்போது வலியுறுத்தும் இந்த காந்தாரி போருக்கு பின்னால் தன்னுடைய கண்ணை மறைத்து கட்டியிருந்த துணியின் இடுக்கு வழியாக பார்த்ததுதான் தர்மபுத்திரனுடைய கால்கட்டை விரலை கரிந்து போகச் செய்தது. கிருஷ்ணனுடைய யதுகுலம் அழியும்படியாக இவள்தான் சபிக்கப் போகிறாள். தர்ம சிந்தனையும் தாய்ப்பாசமும் ஒன்றோடு ஒன்று போட்டி போடும் மனித இயல்பை வியாசர் இந்த இடங்களில் சித்தரிக்கிறார். சித்தரிக்கவில்லை, பதிவு செய்கிறார் என்பதல்லால் வேறென்ன சொல்வது. காந்தாரியின் இந்த வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரனால் அவளுடைய பேச்சுக்கு சம்மதிக்க முடியவில்லை. குலநாசம் நிச்சயம் என்பதை அறிந்திருந்தான். காந்தாரியை பார்த்து சொல்கிறான், குலத்துக்கு நாசம் வந்தால் வரட்டும், என்னால் தடுக்க முடியாது. இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கட்டும். பாண்டவர்கள் திரும்பி வரட்டும், என் பிள்ளைகள் பாண்டவர்களுடன் திரும்பவும் சூதாடட்டும் என்றான். மேற்படி பக்கம் 321. இப்படி சொல்கின்ற இந்த திருதராஷ்டிரன்தான் பீமனை போன்ற இரும்பு பதுமையை தழுவியே நொறுக்கப் போகிறான். இப்படி தர்மத்தை அறிந்திருந்தும் அரசுரிமை என்பது யுதிஷ்டிரனுக்கே உரியது என்பதை அறிவால் உணர்ந்திருந்ததாலும் அந்த உண்மையை பல நூறு முறை எடுத்தெடுத்து பேசியிருந்தாலும் துரியோதனனை இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடியது திருதராஷ்டிரன் பிள்ளை பாசத்தால் செய்த தவறு. மறுசூதுக்கு சம்மதம் கொடுத்தான். நாம் ஏற்கனவே பார்த்ததை போல் பாதி தூரம் சென்றிருந்த பாண்டவர்களை தேரோட்டியான பிராதிகாமி சந்தித்து திருதராஷ்டிரன் அவர்களை அனுத்தியூதத்துக்கு அழைத்ததை சொன்னான். சூது தவறு என்கிறேன், வேண்டாம் என்கிறேன், இருந்தாலும் மீண்டும் மீண்டும் என் பெரிய தந்தை அழைப்பதனால் மறுக்க முடியாதவனாக இருக்கிறேன் என்று மனம் வருந்தியபடி தர்மபுத்திரன் அனுத்தியூதத்துக்கு திரும்பி வந்தான். வெல்வது யாராக இருந்தாலும் தோலாடைகளை உடுத்துக்கொண்டு 12 வருடம் வனவாசமும் 1 வருட காலம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி அஞ்ஞாத வாசமும் செய்ய வேண்டும். இந்த 1 ஆண்டு காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் மீண்டும் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாத வாசமும் போக வேண்டும் என்று பந்தயம் வைக்கலாம் என சொன்னார்கள். இப்போது நாடோ பொருள்களோ சூதாட்டத்தில் வைக்கப்படவில்லை. நாட்டை ஆளும் உரிமை பகடைக்காய்களால் தீர்மானிக்கப்படுகிறது. வெல்வது யாராக இருந்தாலும் என்று ஒரு பேச்சுக்காக சொல்லப்பட்டாலும் எப்போதும் போல கபடமான வழிமுறைகளை கை கொண்டு சகுனி ஆட்டத்தில் வென்று விடுவான் என்பதை அறியாதவன் அல்லன் துரியோதனன். முதல் சூதுக்கே தன்னுடைய சம்மதம் இல்லாமல் திருதராஷ்டிரனுடைய வற்புறுத்தலுக்காக அமர்ந்த தர்மபுத்திரன் மீண்டும் ஒரு முறை திருதராஷ்டிரன் அழைத்தான் என்பதனால் மறுக்க முடியாதவனாகி சூதாட அமர்ந்தான். ராஜசூய யாகம் முடிந்தவுடனேயே இப்போதிருந்து 13ஆம் வருடத்தில் உன் பொருட்டாக குலம் அழியப் போகிறது என்று வியாசர் சொல்லியிருந்த சமயத்தில் பெரியவர்கள் என்ன சொன்னாலும் மறுக்க மாட்டேன் என்று அவன் மேற்கொண்டிருந்த சபதம் அவனை இப்போதும் கட்டி போட்டது. இதிலே துரோணரும் சேர்ந்தே தருமனை சூதுக்கு தூண்டினார் என்கிறார் வில்லி. அரசன் மற்ற உரைத்த மாற்றம் அந்தணன் உணர்ந்து செல்வம் முரசது அயோத்தி மூதூர் முன்னவன் கதையும் கூறி உரை செய்தபடியே உங்கள் உலகினை இழந்து சின்னாள் வரைசெறி காணில் வைகி வருவதே வழக்கு என்றான் என்பது வில்லியின் வாக்கு. திருதராஷ்டிரன் சொன்னதை உணர்ந்த துரோணர் தசரதனுடைய சொற்படி காட்டுக்கு சென்ற ராமனைப் போல நீங்களும் கொஞ்ச காலம் காட்டில் வசித்து விட்டு வருவதே முறை என்று சொன்னாராம். நீங்கள் ஐவரும் திரௌபதியும் இப்போது காட்டுக்கு போய் சுரர் தினம் ஈராறு 12 தேவ நாட்கள், 1 தேவதினம் என்பது 1 வருடம். காட்டில் வாழ்ந்த பிறகு ஒரே 1 தேவதினம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி வாழ்ந்து திரும்பி வந்து உங்களுடைய அரசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்திரமாக உரைப்பதாக வில்லி பாரதம் சொல்கிறது. வியாச பாரதத்தின்படி மறுசூது ஆடுவதை தடுத்தவர்களில் துரோணனும் ஒருவர் என்று பார்த்தோம். அதற்கு மேல் இன்னொன்று என்னவென்றால் வியாசபாரதம் யார் தோற்றாலும் என்று தொடங்குகிறது. வில்லி பாரதம், நீங்கள் தோற்கப் போகிறீர்கள், காட்டுக்கு சென்று 13 நாட்கள், அதுதான் அந்த தேவதினம், வாழ்ந்துவிட்டு வந்து உங்கள் அரசை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறது. வில்லி நாடகப் பாங்கை அதிகரித்திருக்கிறார் என்றாலும் துரோணருடைய பாத்திரத்தையே வீழ்த்தியிருக்கிறார். தொடரும். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.